மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
காலங்கள் கடந்து போனதே என் இசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. பரலோக ராஜனே, பார்போற்றும் தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் இசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இந்த பாவினான், இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே என் இசையா, உன்னை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உன்னை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. பரலோக ராஜனே, பார்போட்டும் தேவனே, பரலோக ராஜனே, பார்போட்டும் தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் இசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இந்த பாவினா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் பெயர் குமார். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன். என்னுடைய தகப்பனார் பெயர் வரதராஜ், என்னுடைய தாயார் பெயர் ஜெயலட்சுமி. என் தாய் தகப்பன் இதே தமிழ்நாட்டில் உள்ள மதுராந்தகம் என்ற ஒரு பட்டணத்துக்கு பக்கத்தில் செய்யூர் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். இருவரும் சென்னை பட்டணத்துக்கு அந்த நாட்களில் வந்துவிட்டார்கள். அப்பொழுது என் தாயும் தகப்பனாரும் மிக செழிப்பாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலங்கள். என்னுடைய மூத்த அக்கா பிறந்தார்கள். அவர்கள் பெயர் செல்வி. இன்னொருவர் அண்ணன், அவர் பெயர் முருகேசன். இன்னொரு அண்ணன், அவர் பெயர் மூர்த்தி. இன்னொரு அக்கா, அவர்கள் பெயர் நளினி. அதுக்கு பின்பு ஆறாம்போராய் நான் பிறக்கப்பட்டவன். அந்த நாட்களிலே ஆறாம்போர் ஆண் பிள்ளை என்றால் ஆணக்கட்டி வாழ்வார்கள், செழிப்பா இருப்பார்கள், குடும்பத்தில் இன்னும் உயர்வு மேன்மை எல்லாம் வரும் என்று அவருடைய நினைப்பு. இப்படி ஆய் வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில ஆறாம்போராய் நான் பிறந்தேன். நான் பிறந்த ஒரு சில மாதங்களிலே என்னுடைய மூத்த சகோதரி, முதலாய் பிறக்கப்பட்ட என்னுடைய சகோதரிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மஞ்சாக்காமலை என்ற ஒரு வியாதியினால் தாக்கப்பட்டு சில மாதங்களில் அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். என் தகப்பனுக்கு ஒரு மிகுந்த வருத்தம் அதனால். ஏனென்றால் என்னுடைய சகோதரி பிறந்து என் தகப்பனுடைய வாழ்க்கை செழிப்பாய் இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறேன், என் வாழ்க்கை நல்லபடியாக போய் கொண்டிருக்கிறது என்று அவங்களை மிகவும் நேசித்த ஒரு என் தகப்பன். இப்போ நான் பிறந்து ஒரு சில மாதங்களிலே அவர்களுக்கு இப்படியாய்ப்பட்ட இந்த மஞ்சாக்கம்ல வியாதியில அவர்கள் மரித்து போகிற சூழ்நிலை ஏற்பட்ட உடனே மிக மிக வேதனைப்பட்டு வாழ்ந்தார் என் தகப்பன். என்னுடைய சகோதரியுடைய மரணத்துக்கு காரணம் நான் தான் என்று சொல்லி என் மேல் வேதனைப்பட ஆரம்பித்தார், என் மேல் வருத்தப்பட ஆரம்பித்தார். சகோதரி மரித்த வேதனையிலே குடிப்பழக்கம் ஆரம்பித்தது. குடிப்பழக்கத்துக்கு பின்பு வேலைக்கு போக முடியாத சில சூழ்நிலைகள் அவருக்குள்ளே காணப்பட்டது. எத்தனையோ பேர் என் தகப்பனாரை வந்து வேலையிலிருந்து அணுகி மீண்டும் அழைத்தார்கள். நடந்ததெல்லாம் நடந்து போய்விட்டது, இனியாச்சும் ஒழுங்கா வேலைக்கு வந்து மற்ற பிள்ளைகளை காப்பாற்று, உன் குடும்பத்தை பாரு என்று அநேகர் அவருக்கு ஆலோசனைகளை சொல்லியும் அவர் கேட்கவில்லை. அவருடைய வாழ்க்கையில குடிப்பழக்கம் அதிகமாயிவிட்டு எல்லாத்துக்கும் காரணம் ஆறாம்போராய் பிறந்த என் பிள்ளைதான், அவன் பிறந்த நேரம் சரியில்லை. அவன் என் வீட்டில் எப்போ வந்தானோ அந்த நாள் முதல் கொண்டு என் குடும்பத்தில் தரித்திரம், பாடுகள், பிரச்சனை, போராட்டம், நிந்தை, அவமானம் அப்படி என்று சொல்லி என் தகப்பன் என்னை சிறு வயதில் இருக்கும் பொழுதே வெறுத்து பேச ஆரம்பித்தார். என் தாய் தகப்பனை சேர்த்து 6 பேரை நாங்கள் சாப்பிடணும், சாப்பிட வழி இல்லை. இரவு நேரங்களிலே பகலெல்லாம் சாப்பிடாம இரவு நேரங்களிலே அக்கம் பக்கத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டணும், கொஞ்சம் சோறு கொடுங்க என்று கேட்டு எத்தனையோ வீடுகளில் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு சோறு ஊட்டியதே எனக்கு இன்றும் நினைவு இருக்கிறது. அவ்வளோ வறுமையான சூழ்நிலும் இதுக்கெல்லாம் காரணம் இவன்தான் என்று என் குடும்பத்தில் என் தாய் தகப்பன் எனக்கு ஒரு முத்திரை குத்தினார்கள். அன்றைக்கு வறுமையின் சூழ்நிலையினால என்னுடைய சகோதரர்களையோ என்னுடைய சகோதரியோ படிக்க வைக்க முடியல. எனக்கு 10 வயது ஆயிட்டவனே தான், இவனையாவது படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி என் தாய் விரும்பினார்கள். படிக்க எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அந்த படிப்பு இழந்து விட்டது. என்னுடைய வாழ்க்கை ஒரு ஊதாரிதனமாக என் வாழ்க்கையை நான் உதாசனப்படுத்தி நான் தேவையில்லாத ஒரு சில நண்பர்களோடு பழக ஆரம்பித்தேன். ஒரு சில தவறான பழக்க வழக்கங்கள் எனக்குள்ள அந்த நாளில் நேரிட்டது. பீடி பிடிக்கிற பழக்கம் வந்துவிட்டது. சின்ன சின்ன இந்த பாத்திரங்கள் இப்படியெல்லாம் திருடி கொண்டு போய் போட்டு அதில் வருகிற காசில் உதாசீனமாய் வாழ நாங்கள் ஒரு சில நண்பர்களாக வாழ்ந்து வந்தோம். அப்படி என்னோட ஒரு 4 நண்பர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவன் போத ஊசிக்கு அடிமையாகியே அவன் அந்த இடத்திலே மறித்து போய்விட்டான். ஒருவன் இந்த கெஞ்சா அடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையாகி அவன் அதில் அப்படி கடந்து போய்விட்டான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கையில் கடந்து போய்விட்டார்கள். எனக்கு அப்பொழுது ஒரு 13 வயது இருக்கும். ஒரு திருச்சபை நடத்துகிற ஒரு பாஸ்டருடைய மனைவி, அந்த பாஸ்டர் அம்மா அந்த பக்கமாய் வந்து, இப்படி விளையாடிட்டு இருக்கீங்களே, இந்த இடத்துல சர்ச் இருக்கு, தேவாலயம் இருக்கு, சிறுவர் பள்ளி நடக்குது, அதிலெல்லாம் வந்து பங்கு பெறலாமே, நீங்கள் உங்களுக்கு இயேசு சாமிக்கு அதெல்லாம் சொல்லுவாங்களே என்று சொல்லி நாங்கள் ஒரு 5 பேர் அங்கே அன்னைக்கு விளையாடிருந்தோம், கோலி விளையாடிக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்களை அழைத்தார்கள். முதல் இயேசு என்ற அந்த அழைப்பு எங்களுக்கு அன்னைக்கு தான் தெரியும். அதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என் வாழ்க்கையில் அந்த இயேசு என்ற வார்த்தையே சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நாங்கள் 5 பேர் அந்த நாளில் ஜாலியாக பேசிக்கிட்டு விளையாட்டு தினமாய் அந்த இடத்துக்கு சர்ச்சுக்கு போனோம். அப்போ எனக்கு தெரியாது இந்த வசனம், இப்பொழுது சொல்கிறேன். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலன்ற மாதிரி நாங்கள் 5 பேர் அழைக்கப்பட்டாலும் அதில் நான் ஒண்டியே தான் தெரிந்து கொண்டேன். அது என்னவோ தெரியல. அந்த நாளில் தொடர்ந்து போகணும் என்று சொல்லி என்னுடைய மனதில் ஒரு ஆசை. நான் திரும்பவும் வாரம் கடந்து போக ஆரம்பித்தேன். அங்கே எனக்கு ஒரு புதிய ஐக்கியம் உண்டானது. ஒரு புதிய நண்பர்கள் அங்கே உருவானார்கள். என்னுடைய வாழ்க்கையில் இயேசு என்னை தொடப்பட்டார். ஒரு சின்ன ஓலை வீட்டில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாங்கள் சாப்பிட வழி இல்லாத போதெல்லாம் எங்கள் அம்மா இந்த தெரு தெருவாய் கடைகளை பெருக்கி, அன்றைக்கி அது 5 ரூபா அவங்களுக்கு ஒரு பெரிய பணம். எங்களுக்கு அன்றைக்கி விசேஷித்த சாப்பாடு என்னென்னா, இந்த நோய் கஞ்சம் துவையல் இருக்கு தெரியுங்களா, தேங்காய் இந்த பச்சை மிளகாலாம் போட்டு இந்த துவையல் தான் எங்களுக்கு அன்னைக்கு ஒரு விசேஷித்த உணவே. இப்படியாய் தான் எங்களுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்தேன். என் குடும்பத்தில் கிறிஸ்துவ என்பது ஒன்றுமே தெரியாது. இயேசு என்றால் யாருன்றது தெரியாது. இயேசு என்பது ஒரு தெய்வம் என்றது தெரியாது. அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நிலையில் என்னுடைய சகோதரர்களுக்கும் இயேசு கிறிஸ்து யார் என்றது தெரியாது. அவர்களும் தன் தாய் தகப்பன் வழிபற்ற அந்த விக்கிரத்தை தான் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த விக்கிரத்தை ஆராதித்துக் கொண்டிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து கோயிலுக்கு போறான, இவன் எதையாவது மாறி போயிடுவானா, இவன் ஏன் இந்த பாதையில போய்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சகோதரர்கள் அதிகமாய் கோபப்படுவார், என் மேல அடிப்பாங்க, சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட எனக்கு அது என்னவோ என் ஹிருதயத்தை இழுக்கப்பட்டது. நான் போக ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு விழிப்புணர்வே உண்டாச்சு. இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை பாவமான வாழ்க்கை, இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கை. ஐயோ, இதை நம்ம தெரியாம வாழ்ந்துட்டோமே. கல்லோ மண்ணையும் ஆராதித்து கொண்டிருக்கிறார்களே, உண்மையான தெய்வனை ஆராதிக்கவில்லையே. நம் பாவத்துக்காக இயேசு சிலுவையில் மரித்தார்கள் என்றார்களே, அவர் மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் என்றார்களே, அவர் மூன்றாவது நாள் எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்றார்களே என்று எனக்கு ஒரு புதிய வித்தியாசமாக இருந்தது அந்த சத்தியங்கள். படிப்பறிவு கிடையாது, பொது அறிவும் கிடையாது, அதனால் எனக்கு உணர்றதுக்கே பல வருஷங்கள் ஆகிவிட்டது. அந்த இயேசு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அந்த இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தேன். யாருனே தெரியாது, ஆனால் ஒரு கூட பிறந்தவனை போல ஒரு நேசம் அந்த சபையில், அந்த உறவு, நேசம், அன்பு, அரவணைப்பு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. சரியாய் பேச தெரியாதவன் அப்படி என்று கேலி பண்ணார்கள், பரிகாசம் பண்ணார்கள், ஆனால் இங்கே நேசிக்கிறாங்களே என்ற அந்த அன்பு என்னை இழுக்கப்பட்டது. நான் அந்த இடத்துல தொடர்ச்சியாய் போக ஆரம்பித்தேன். ஆண்டவரை நல்லா பற்றிக்கொள்ள ஆரம்பித்தேன். அப்புறம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ ஆரம்பித்தேன் என் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார். அதனால் என் குடும்பத்திலே சொல்லி நான் இந்த தெய்வத்தை தான் ஆராதிப்பேன். அப்புறம் எங்கள் அம்மா ஒரு சில காரியங்களில் என்னோட சகோதரனோடலாம் பேசி, ஏதோ அவன் நல்லபடியாக இருக்கிறான், ஏதோ அங்கே இங்கே சுத்தாமல், தேவையில்லாத பழக்க வழக்கத்துக்கு போகாமல், தேவையில்லாத பசங்களோட சுத்தாமல், ஏதோ ஒரு நல்ல வழிக்கு தானப்பா போகிறான், அதனால் அவனை நம்ம விட்டுடுவோம்னு சொல்லி இன்னைக்கு விட்டாங்க. நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்த உடனே சர்ச்சில் எல்லாவற்றத்திலையும் எனக்கு பழக்க வைக்க ஆரம்பித்தார்கள். நான் ஆண்டவரிடத்தில் அழுது கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க மாட்டீங்களா, எனக்கு பாட உதவி செய்ய மாட்டீங்களா, நானும் இந்த இசைக்கருவிகளை வாசிக்க எனக்கு துணை செய்ய மாட்டீங்களா, நானும் வேதத்தை வாசிக்கிறது எனக்கு கிருபை தர மாட்டீங்களா என்று சொல்லி நான் அநேக முறை அழுது கேட்டேன். படிக்கவே இல்லை, ஒரு ஞானமும் இல்லாத அடியனை இன்றைக்கு திருச்சபையை நடத்துகிற அளவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையாய் கூட வைத்திருக்கிறார். அதனால் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படியே எனக்கு ஆண்டவர் கிருபையை தந்து என் வாழ்க்கையை படிப்படியாய் உயர்த்தினார், படிப்படியாய் உயர்த்தினார். இயேசுவே எனக்கு இன்பமாய் மாறிவிட்டது. என்னுடைய நான் வாழ்ந்த சபையில், நான் இருந்த சர்ச்சில் அந்த பாஸ்டரை பார்த்து, உனக்கு ஆண்டவர் இப்படியாகப்பட்ட கிருபையெல்லாம் கொடுத்திருக்கிறார், நீ ஊழியம் செய்ய என்று சொல்லி என்னை ஊழியத்துக்கு ஊக்கப்படுத்தினார். எனக்குள்ள ஒரு பயம், நமக்கு படிப்பறிவில்லையே நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் பயந்து போயிருந்தேன். சில நேரங்களில் அது எனக்கு ரொம்ப கலக்கத்தை உண்டாக்கும். சில நேரங்களில் என்னுடைய இருதயம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீத தேவன் அரசனாய் மாற்றினாரே, இப்படி புறக்கணிக்கப்பட்ட எத்தனையோ பேரை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறாரே. சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி இளையவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிற தேவன் என்று பார்க்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்கள் என்னை தேற்றி நான் அந்த ஊழியத்தின் பாதையிலே கடந்து செல்ல ஆரம்பித்தேன். வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். எனக்கென்று நான் இருந்த சபையில் எனக்கு ஒரு மேல் வீட்டு அறையில் அங்கே பிரேயர் நடத்தி விட்டாங்க. இப்போ அங்கே ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறேன். என் தாய் தகப்பனுடைய சிந்தையே எனக்கு வந்தது, அவர்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்படியாக இருந்து என் தாய் சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. இப்படியாய் அவங்க சபைக்கு வர ஆரம்பித்த உடனே நான் தான் அந்த திருச்சபையை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறேன். சில மாதங்கள் ஆன உடனே என் தாய் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க ஆரம்பித்தாங்க. இயேசு யார் என்பதை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. உதாரிதனமாய் வாழ்ந்து கொண்டிருந்த என் மகனையும் மாற்றி, இவன் படிக்கலையேன்னு வருத்தப்பட்டேன், இவன் வாழ்க்கையும் மாற்றி, இப்படியெல்லாம் இவனையும் ஒரு நல்லவனாய் இயேசுநாதர் வைத்திருக்கிறாரே, அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி என் தாய் சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. சபைக்கு வர ஆரம்பித்திருக்கும் போது ஒரு நாள் என்னுடைய தாய் என்னை பார்த்து கேட்டாங்க, பா நானும் ஆண்டவருக்குள்ள பிறக்கணும்னு ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஞானஸ்தானம் கூட அப்படின்னு சொன்னாங்க. என் தாய்க்கு வெத்தலை போடுற பழக்கம் இருந்ததுனால என் தாயை பார்த்து நான் சொன்னேன், அம்மா உனக்கு வெத்தலை போடுற பழக்கம் இருக்கு, ஆண்டவருக்கு இது பிடிக்காது, அதனால் இதை நீ நிப்பாட்டிட்டினா உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க உடனே, பா நான் அதெல்லாம் நிப்பாட்டி ரொம்ப மாதங்கள் ஆகிறது அப்படின்னு சொன்னாங்க. நான் உன்னை இப்போ ஒரு 3 மாதம் என்ன செய்கிறேன் பார்க்குறேன், அதுக்கப்புறம் ஞானஸ்தானம்னா என்னன்ற சத்தியத்தை உனக்கு சொல்கிறேன், அப்புறமா நீ என்ன செய், ஞானஸ்தானம் எடுமா என்று நான் சொல்லிவிட்டு கடந்து போயிட்டேன். சில நாட்கள் கழித்து என்னுடைய தாய் மீண்டும் என்னிடத்துல கேட்டார்கள். என்ன கேட்டாங்கன்னா, எப்பா நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு வர பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கப்பா அப்படின்னாங்க. இல்லைம்மா, ஞானஸ்தானம் என்பது நீ மனம் திரும்பி இயேசுவை உண்மையாலுமே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மேல் மாத்திரம் விசுவாசமாக இருந்தாதாம்மா எடுக்கணும், அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னெலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லி தட்டி கழித்து போயிட்டேன். இன்னும் சில நாள் சென்ற பின்பு என் தாய் வந்தாங்க, அப்பா நான் ஞானஸ்தானத்துக்காய் ஜெபித்திருந்தேன், அதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், நேற்று தினத்தில் என்னுடைய தூக்கத்தில் கனவில் ஒரு பெரியவர் வந்தார், அவருடைய தலை முடியெல்லாம் வெள்ளையாக இருந்தது, அவருடைய துணியெல்லாம் வெண்மையாய் காணப்பட்டதுப்பா, அவரை போல் இந்த உலகத்தில் நான் ஒருத்தரையும் பார்த்ததில்லை, அவர் வந்து நான் உன்னை கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன், நீ ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறியம்மா என்று என்னை கேட்டாருப்பா, எனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் அப்படியே விகந்து போனேன், அப்படியா அம்மா ஒன்றும் இல்லைம்மா, ஆண்டவர் உன் மேல் பாசமாக இருக்கிறாரு, அதனால் உனக்கு சீக்கிரமாக ஞானஸ்தானம் கொடுக்க சொல்கிறாரு, உன்னை குறித்து வீட்டிலலாம் விசாரித்தேன், எத்தனைலாம் போடுறதில்லைன்னு சொன்னாங்க, நீங்களும் ஆண்டவரை நேசிக்கிறீங்க, ஆனால் நான் உனக்கு என்ன செய்கிறேன், ஞானஸ்தானம் கொடுக்குறேன் என்று சொல்லி அவங்களுக்கு சொன்னேன். இன்னும் ஒரு சில நாள் சென்ற பின்பு திரும்பவும் வந்தாங்க என் தாய், வந்து பா அந்த பெரியவர் மீண்டும் வந்தார் கனவில், நான் எத்தனையோ முறை உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஞானஸ்தானம் எடுக்க மாட்டே, இன்னும 16 நாளில் நான் உன்னை என் இடத்துல கூட்டு போகிறேன், நீ ஞானஸ்தானம் எடு என்று சொன்னார்பானோன்னு எனக்கு ரொம்ப பயம் வந்து விட்டது. அப்புறம் நான் அன்றைக்கு என்னுடைய பாஸ்டர் இடத்துல போயிட்டு இப்படியாப்பட்ட சம்பவத்தை சொன்னேன், அப்படியாப்பா அப்படின்னா உடனே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம் அப்படி என்று சொல்லி அந்த மறுநாளே ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணினோம். இந்த 16 நாளில் கூப்பிட்டு போவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதை நான் ரொம்ப ஒரு பெருசாக எடுத்துக்கல, ஏதோ சொல்லிட்டாரு ஞானஸ்தானம் எடுக்க வைக்கிறாரு அப்படின்றது தான் நான் நினச்சிக்கிட்டு அப்படியே இருந்துட்டோம். இப்போ இவங்களுக்கு மறுநாள் ஞானஸ்தானம் கொடுத்துட்டோம், கரெக்டாக 15 நாள் ஞானஸ்தானம் கொடுத்தது இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் போச்சு சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து கரெக்டாக 15 நாள், அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமையாக இருந்ததுனால காலை நான் இங்கே சர்ச்சி நடத்திட்டு மாலையில் பெரிய சபைக்கு போயிட்டு அங்கே ஆராதனையில் பங்கெடுத்து வருவேன். கூட்டம் அங்கே முடிகிறதுக்கு 10 மணி ஆகிவிட்டது. என்னுடைய சர்ச்சிலேருந்து என்னுடைய வீட்டுக்கு வர 11 மணிக்கு மேலே நான் வந்தேன். 11 மணிக்கு நான் வரும் பொழுது எங்கள் அம்மா நல்லபடியாக இருக்கிறாங்க, சாப்பிட்டாச்சாமான்னு கேட்டேன். உடனே எங்கள் அம்மா, நீ வந்தோடனே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருக்கிறம்பான்னாங்க. ஏம்மா நான் தான் சாப்பிட்டு வருவேன்னு சொன்னேனே, நீங்கள் சாப்பிட்டு இருக்கலாமே, எனக்காக ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீங்க, சரிப்பா நான் இப்போ போய் சாப்பிட்றேம்பான்னு சொல்லிட்டு அன்னைக்கு சண்டேவா இருக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குவோ நல்ல ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க. நான் முகம் கழுவிட்டு சாப்பிட்றதுக்கு இருக்கும் பொழுது இவங்கள சாப்பிட்டு வெளியே உக்காஞ்சாங்க. ஞானஸ்தானம் 16 நாளில் எடுக்கணும்னு சொல்லியிருந்த ஆண்டவர் 1 நாள் கழிச்சு ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஞானஸ்தானம் கொடுத்து கரெக்டாக 15வது நாள், ஒருவேளை அந்த ஞாயிற்றுக்கிழமை 12 மணியை தாண்டிட்டா கூட 17வது நாளாக ஆகிவிடும். கரெக்டாக அந்த 12 மணிக்குள்ள நல்லா பேசிக்கொண்டு சாப்பிட்டுட்டு என்னோட கூட நல்லா பேசிக்கொண்டிருந்த எங்க தாய் திடீர்னு என்று என்ன என்னவோ பண்ணுதுப்பான்னாங்க. என்னமான்னு கேட்டேன், அப்படியே மழைக்க வச்சு வந்தாங்க. பக்கத்துல தான் ஒரு மருத்துவமனை இருந்தது, அங்க கொண்டு போனேன். மிஞ்சி போனா ஒரு 15 நிமிஷத்துல அவங்களை அந்த மருத்துவமனைக்கு நான் கூப்பிட்டு போயிட்டேன். 15 நிமிஷத்துல அந்த மருத்துவர் சொன்னார், உங்க அம்மா மரித்து போய்விட்டார்கள் என்று. கத்தரை துதித்தேன், ஏனென்றால் என் தாய் ஆண்டவர் அறியாமல் மரித்திருந்தா நரகத்துக்கு போயிருப்பாங்களே, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் மரித்திருந்தா நரகத்துக்கு போயிருப்பாங்களே. இன்னைக்கு அவங்க ஆத்துமா அந்த இலைப்பார் ஸ்தலத்தில் இலைப்பாரி கொண்டிருக்கிறது, எத்தனை மகிழ்ச்சி. என் தகப்பன் அதுக்கப்புறம் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார், படிக்க ஆரம்பித்தார், அவரையும் ஆண்டவரை அறிந்து கொள்ள ஆரம்பித்தார். இந்த சாட்சியை கேட்டு கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரா சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குமானால், எனக்கு விடுதலையை தந்தவர், எனக்கு சமாதானத்தை தந்தவர், உங்களையும் சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவ விசுவாசிங்கள், உங்களையும் ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். என் தாயின் கருவினிலே என்னை உருவாகும் பொழுது என்னை தெரிந்து கொண்டு என்னை பெயர் சொல்லி அழைத்து இதுவரைக்கும் என்ன நடத்தி வந்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சாட்சியின் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே வியாதியோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு ஆண்டவரே படிக்கலேன்னு சொல்லிட்டு, ஞானம் இல்லை என்று சொல்லிட்டு, எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லிட்டு அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, அத்தனை பேரையும் கர்த்தர் ரட்சிப்பீராக, அத்தனை பேருக்கும் கர்த்தர் விடுதலையை தருவீராக. உம்முடைய கரத்தில் இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. என்னை தொட்டு என்னை ரட்சித்து என்னை மீட்டு எடுத்த என் கர்த்தர் இவர்களையும் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். வாழ்த்துக்கள், நன்றி, ஸ்தோத்திரம்.
அன்பு நேயர்களே, அன்பின் குரல் தமிழ் நிகழ்ச்சியை உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பர் இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள, அன்பர் இயேசுவிடம் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுதல் செய்ய அன்பின் குரல் fm@gmail.com என்ற மின் அஞ்சலில் எமக்கு தெரியப்படுத்துங்கள். அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நன்றி. அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 மணிக்கு நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.